இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDAVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கீர்த்தனம் பண்ணுகிறே இன்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு இன்பலனே, உம்மை கீர்த்தனம் நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உன் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே, ஆபத்து என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக இன்றைக்குரிய செய்தியை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பெந்தகோஸ்தே நாளில் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகின்றோம். த டே ஆஃப் பெந்தகோஸ்ட். இந்த நாளை குறித்து நாம் அநேக முறை படித்திருக்கிறோம். விசேஷமாக அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆகையால் இந்த நாளிலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். ஒரு சில வேளைகளில் ஒரு சிலருக்கு இந்த நாளில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கலாம். இது எதை குறிக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். ஆகையால் அவர்களுக்காக இந்த நாளில் கூட நாம் இந்த செய்தியை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். பெந்தகோஸ்தே நாள் என்பது மிகவும் பெரிய ஒரு நாள். அதில் அநேக பெரிய காரியங்கள் சம்பவித்தன. அதை நாம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பார்க்கலாம். அந்த நாளில் நடந்த சில சம்பவங்களை ஆய்வு செய்வதே இந்த பாடத்தின் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. முதலாவது, பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? அங்கே கூடி வந்த அனைவருக்கும் பலன் கிடைத்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது பலன் வந்தது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று நாம் கேட்கும் பொழுது, தீர்க்க தரிசனமாக யோவேல் 2:28 நாம் 29 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரித்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னு சொன்னா இந்த பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடக்கும் என்று பழைய ஏற்பாட்டில் முன்பதாகவே சொல்லப்பட்டிருந்தது. அங்க பழைய ஏற்பாட்டில் சொன்ன வண்ணமாகவே பெந்தகோஸ்தே நாளிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள், சீடர்கள், அங்கே கூடியிருந்த ஜனங்கள், ஆண்கள், பெண்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டதாக என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வரத்தை அந்த இடத்திலே பொழிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து மரித்து பிறகு சீடர்களோடு இந்த பூமியிலே 40 நாட்கள் இருந்தார் என்று நாம் தெரியும். அப்போ அவர் போய்விடுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு முன்பதாகவே சொல்லி இருந்த ஒரு வாக்கு தத்துவம், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றருள் வாளனை அனுப்புவேன், அதாவது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து செல்வதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஜெபித்து எப்பொழுதுமே உண்மையாய் இருங்கள் என்று சொல்லதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1:8 அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும், நீங்கள் எருசலேமிலும் யூதவையாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப அவர் பரலோகத்துக்கு சென்று விடுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் 12 சீடர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் வேதம் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேற எங்கேயாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதா, இது யார் என்பது குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். யோவான் 16 அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவனத்துக்கு திருப்பலாம். யோவான் 16:13 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது, அதாவது பரிசுத்தவர் வரும்பொழுது அவர் வந்து உங்களை என்ன செய்வார்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படி என்றால் ஏன் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட வேண்டும், பரிசுத்தவனருடைய வல்லமை நமக்கு தேவை என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தவனர் தான் நம்முடைய சத்தியங்களை நம்மை சத்தியத்தில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய அசுத்தங்களை நமக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் பரிசுத்தவனவர் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் அவர்கள் செய்ய அவர் பலன் கொடுப்பார் என்று கூறப்பட்டு இருந்தது. அதாவது பரிசுத்தவர் நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் நம்மை கொண்டு என்னென்ன செய்வார்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார், அதிசயங்களை செய்வார். அப்படின்றால் இன்று பரிசுத்தவனுடைய வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதாவது பரிசுத்தவனுடைய வரங்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கின்றோம். நம்ம இப்பொழுது இந்த பெந்தகோஸ்து நாளில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1-4. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடேதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, முதல்ல பார்த்தோம் அவங்களுக்கு பலன் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பரிசுத்தவர் வந்தவொடனே அவர்கள் ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்கு கிடைத்தது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு நம்ம வாசிக்கிறப்ப, அவர்கள் அனைவருமே அந்நிய பாஷையிலே பேச துவங்கினார்கள். 4 நம்ம வாசிக்கிறப்ப அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். அதாவது அநேக பாஷைகளில் அவர்கள் பேச துவங்கினார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாஷையிலே சத்தியத்தை கேட்க முடிந்தது. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய மொழியைச் சேர்ந்தவர்கள் கூடியிருந்தார்கள், ஆனால் அங்கே பேசக்கூடியவர்களுக்கு எல்லாருடைய மொழியும் தெரியல, அதாவது தெரியவில்லை. ஆனால் இவர்கள் தங்களுடைய மொழியில் பேசும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் கேட்குது. அதாவது நான் தமிழில் பேசுகிறேன், அவனுடைய வார்த்தையை சுவிசேஷ தமிழில் நான் சொல்லுகிறேன், ஆனால் அந்த கூட்டத்தில் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் இருக்கிறார், தெலுங்கில் இருக்கிறார், நான் தமிழில் பேசுகிற அந்த மொழி அவருக்கு எதில் கேட்குதுன்னா தெலுங்கில் கேட்குது. அப்போ இந்த பெந்தகோஸ்த நாளில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெவ்வேறு ஜனங்கள் வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள், வேறு வேறு மொழியில் பேசினாங்க, ஆனால் அங்கே அமர்ந்திருந்த எல்லாருக்குமே அவங்க பேசக்கூடிய பாஷை புரிந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை அப்படின்றத தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அது தேவனுடைய பாஷை, தேவன் பேசக்கூடிய பாஷை, அதனால அந்த பாஷையை யாராலையும் பேச முடியாது, அந்த பாஷை பேசுனா அது ரொம்ப வல்லமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்நிய பாஷை அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் விளக்குனீங்கன்னா மற்ற பாஷை, அதாவது பிற மொழி பாஷையை தான் அந்நிய பாஷைன்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து பரலோகத்தின் பாஷை, பரலோகத்தின் பாஷைன்னு சொல்லி நம்ம என்னமோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்நிய பாஷைன்னு சொல்கிறப்ப இன்றைக்கி நான் பேசுகிறப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் அந்நிய பாஷை. அப்படி நான் இன்னும் குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மொழிகள், ஒரு நபருக்கு நல்ல தெலுங்கு பேசலாம், ஆனால் அவர் தெலுங்குலேருந்து வந்திருக்க மாட்டார். ஒருத்தர் நல்ல இந்தி பேசலாம், ஆனால் அவர் இந்தியிலேருந்து வந்திருக்க மாட்டார். அப்போ அது ஒரு வரம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வரம், பரிசுத்தனர் தரக்கூடிய வரம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தனர் நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டால் நாமளும் என்ன பண்ணுவோம், தேவைப்பட்டால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், அவனமாக பயன்படுத்துவார் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2:8 வாசிக்கிறப்ப, ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாஷைகளை சத்தியத்தை கேட்க முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். நான் வாசிக்கிறேன், அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜன்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், என்னப்பா இது, இந்த மனுஷனுக்கு எப்படி நம்ம பாஷை தெரியுது, பேதுரு பேசுறாரு, பேதுரு வந்து ஒரு கலலியன், பேதுரு வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர், அவ்வளவா படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் பேதுரு பேசக்கூடிய பாஷை எல்லாருக்குமே புரியுது, வேறு வேறு மொழியில் இருக்கிற எல்லாருக்குமே பேதுரு பாஷை பேசுகிற பாஷை புரியுது. அப்போ இன்றைக்கி பரிசுத்தவன் நம்மக்கிட்ட நிரப்பப்பட்டால் இந்த காரியங்கள் நடைபெற நமக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ அன்றைக்கி எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மரித்தவர் என்ற சுவிசேஷம் அங்கே கூடியிருந்த எல்லோருக்குமே பிரசங்கிக்கப்பட்டது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவன் நம்ம கிட்ட வந்துட்டாருன்னா அவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, ஆண்டருடைய வார்த்தையை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பலனை நம்மளுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பேதுரு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்தெழுதலை பிரசங்கித்தார். அப்போ சில 2:32 என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு வசனம் வாசிச்சு பார்க்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகாரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்து அருளினார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பேதுரு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான்ப்பா மெய்யான தெய்வம். ஒரு பெரிய பிரசங்கத்தை அந்த இடத்துல பேதுரு கொடுக்குறார். ஆண்டுடைய தீர்க்க தரிசனம், ஆண்டுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய பிரசங்கத்தை கொடுக்குறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சகர், ரட்சிப்பை தரக்கூடியவர். அவர் மரித்தார், உண்மைதான், ஆனால் மரித்து மீண்டும் உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு சுவிசேஷம். இன்னைக்கு நாமும் பாவத்தில் மறித்து நீதிக்கு பிழைக்க முடியும், நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அங்கே பேதுரு பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தனர் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். சுவிசேஷத்தின் கட்டளைகளை பேதுரு பிரசங்கித்தார். நல்ல அநேக காரியங்களை பேதுரு பிரசங்கிக்கிறாரு. 38 வசனம் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்க என்ன பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தை உங்ககிட்ட பேசுதா? ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை குறித்து குற்றப்படுத்துறாரா? பரிசுத்தவர் உங்க பாவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை பெற்று ஒரு பரிசுத்தமான நோக்கத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பேதுரு சொல்கிறாரு, நீயும் உன் குமாரனும், அதாவது பாவ மன்னிப்பு அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, திருச்சபை எவ்வளவு வேகமாய் வளர்ந்தது அப்படின்றத என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2:41 வசனத்தை நான் என்ன பண்றேன், வாசிக்கிறேன். பேதுரு பிரசங்கம் பண்றாரு, அவருடைய வார்த்தை எல்லாரும் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்க பாருங்களேன், பேதுரு பிரசங்கம் பண்றாரு, அந்த பேதுருடைய செய்தியை கேட்டவங்க தங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரை பின்பற்ற துவங்கினார்கள். அதாவது பேதுருடைய வாழ்க்கை, பேதுருடைய சாட்சி, ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து வந்தார் அப்படின்ற எல்லா காரியத்தையும் இங்கே நம்ம பார்க்குறோம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் என்னென்ன செய்தார், அவர் மரிச்சார் ஆனால் உயிரோடு வந்தார்ன்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் செய்கிறப்ப அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கேள்விப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பேதுரு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதாவது ஞானஸ்தானம் எடுத்து சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தாவியனுடைய வரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நாமும் இதை போல அற்புதங்களையும் அதிசயங்களும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியும், செய்ய முடியும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சபையில கூட ஆரம்பிச்சார்கள். கர்த்தருடைய சபையிலே ஒருவர் தானாக சேர்ந்து கொள்ள முடியாது. தமது சபையிலே ஒருவர் சேர்க்கப்படலாமோ கூடாதோ என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அப்போ இந்த சபையில் ஏனோ தானோ யாரும் சேரக்கூடாது, பொறுப்போடு கடமையோடு சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். 47 வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் சேர்க்கறது கிடையாது. அதாவது பேதுரு தனக்கு பிடிச்சவங்களை மட்டும் சேர்த்துக்கிறது, யாக்கோப்பு தனக்கு பிடிச்ச அப்படிலாம் கிடையாது. வேதம் சொல்லுது அங்கே கர்த்தரே இதில் முன் நபராக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இதிலே செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார், பரிசுத்தவர் கிரியை செய்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் சபையில் அங்கத்தினராக மாற ஒருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரலோகத்திற்கு போக அவர் கர்த்தருக்குள் உண்மையாய் நினைத்திருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் அவர்கிட்ட என்ன பண்ணலீங்க, ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அதை நாம் சரியாக பார்த்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற நம்ம பார்க்கின்றோம். அந்தி கிறிஸ்துவர்கள் அப்போஸ்தலரின் உபதேசங்களை திருத்தினார். இந்த பரிசுத்தவர் என்ன நடந்துச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யான தீர்க்கதரிசிகள் பொய்யான கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க முன்னாடி இவர் இப்படி பேசின உடனே எல்லாருக்கும் அங்கே தெரிஞ்சிருச்சு, இவங்க போலி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் 2:42 நம்ம வாசித்தோம்னா, தேவனை அவருடைய சித்தத்தின்படி தொழுது கொண்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அவரை தம்முடைய சித்தத்தின்படி தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயலாக அவர்கள் தேவையுடையவருக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தங்களின் பொருட்களை ஆஸ்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக தங்களுடைய ஆஸ்தி பணம் எல்லாத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பரலோகத்தின் தேவனுக்கே துதிகளை செலுத்தினார்கள். அப்போ எவ்வளோ நன்ற காரியங்கள் இவர்கள் செய்திருக்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடிகின்றது என்று பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தவர் மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதே காரியம் இன்றைக்கும் நடைபெறும். கடைசி நாட்களில்
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.